தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நிலைய நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது விவசாயி எஃப்எம் 107.4 MHz.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
தமிழுக்கு அமுதென்று பேர் என்ற தலைப்பில் உரையாற்றுகிறார் கோவை அரசு கலைக்கல்லூரியின் தமிழ் பேராசிரியர் முனைவர் சூரியகாந்தன் அவர்கள்.
கதிர் வெடித்து பிளம்பு விழ, கடல் குதித்து சூடாற்ற, முதுமை மிகு நிலப்பரப்பில் முப்பிறப்பு தோன்றி விழ, நதி வருமுன் மணல் தருமுன் பதிமதுரை பெருவெளியில் பாண்டியர் கை பார்த்தவளே என்று கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தமிழ் மொழியின் சிறப்பினை வெகுவாக நேசித்து கவியரங்கம் ஒன்றின் துவக்கமாக சொன்ன வரிகள் இவை. உலகில் உள்ள அனைத்து மக்களுக்குமே அவரவர்களுடைய தாய்மொழி உயிர்ப்பானது, உன்னதமானது, அவர்களுடைய உயிரோடு இரண்டறக் கலந்தது. இந்த வகையிலே உலகின் எந்த தேசத்தில் வசித்த போதிலும் அவர்களுடைய ஊனோடும் உயிரோடும் இரண்டர கலந்திருப்பது அவரவர்களுடைய தாய்மொழியே என்றால் அதில் மாறுபட்ட கருத்திற்கு இடம் எதுவும் இல்லை. இந்த வகையிலே உலக தாய்மொழி தினம் ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்பட்டு வருவது மொழியின் மீது மனித குலம் வைத்திருக்கக்கூடிய அந்த பாசத்தையும் நேசத்தையும் நமக்கு அறிவிப்பதாக இருக்கின்றது. எவ்வளவோ தினங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன, அதிலே நம்முடைய வாழ்க்கையின் பெரும்பாலான காலத்தை மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளின் பெரும்பாலான நேரத்தையும் அவரவர்களுடைய தாய்மொழிதான் இயக்கமாக செய்து கொண்டிருக்கிறது. அவனுடைய மன உணர்வுகளை வெளிப்படுத்தவும் அவனுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தை நிகழ்த்துவதற்கும் மொழியே உறுதுணையாக இருக்கிறது. இந்த வகையிலே செம்மொழி என்று கருதப்படக்கூடிய சிறப்பு தகுதியை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய தாய்மொழியாம் தமிழை நினைத்து நாம் எல்லோரும் பெருமை கொள்ளலாம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் மகாகவி பாரதி. அவர் இதனை மேம்போக்காக சொல்லிவிடவில்லை. ஏறக்குறைய 10 மொழிகளுக்கு அவர் எழுதவும் பேசவும் படிக்கவும் கற்றிருந்தார். இத்தனை மொழிகளிலும் இருக்கக்கூடிய சிறப்புகளையெல்லாம் உணர்ந்து அவற்றையெல்லாம் காட்டிலும் இந்த மொழி சிறப்பானது என்று அந்த கவிஞன் சான்றாக இந்த பாடலை வைத்திருக்கிறான். அவர் வழிவந்த பாவேந்தர் பாரதிதாசனும் தமிழ் மொழி எங்களுடைய உயிருக்கு நேர் என்று அதை வரையறுத்திருக்கின்றார். இவர்கள் நம் காலத்தவர்கள். இவர்களுக்கு முன்னால் நெடுங்கால பரப்பில் இந்த தாய்மொழியாம் தமிழானது வேரூன்றி ஒரு ஆழ விருட்சமாக, ஞான விருட்சமாக கிளைகள் விரித்து விழுதுகளை ஆழ மாநிலமெங்கும் ஊன்றி புதிய தளிர்களோடு பூத்து குலுங்கி கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து நாம் பெருமை கொள்ள முடிகிறது. சங்க இலக்கியம் தொடங்கி தற்கால இலக்கியம் வரையிலும் கூட இந்த மொழியினுடைய சிறப்புகள் எத்தகையவை என்பவை நாம் படிக்கும் தோறும் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக இருக்கிறது. உலக பொதுமறையாம் திருக்குறளை தந்த வள்ளுவ பெருந்தகை இதனை தமிழ் மொழியில் எழுதினார், தமிழனுக்காக மட்டும் எழுதினார் என்று நாம் எடுத்துக்கொள்வதற்கில்லை. அவர் படைத்தது தம்முடைய தாய்மொழியாம் தமிழில் இந்த வாழ்க்கை தத்துவத்தை வரையறுத்தார். அது இந்திய பரப்பளவை தாண்டி உலக மக்கள் அனைவருக்குமே உரிய ஒன்றாக அமைந்துவிட்டது. எனவே அதனை நாம் உலக பொதுமறை என்று புகழ்கின்றோம். அதை காட்டிலும் சிறந்த இலக்கியம் ஒன்று இதுவரையிலும் உருவாகவில்லை. தமிழ் மொழியில் வள்ளுவனால் அது சாத்தியமாயிற்று என்பது உலகம் முழுவதும் அறிந்து கொண்டு ஒத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் உண்மையாக இருக்கின்றது. இப்படி தொடங்கி அப்புறம் தமிழ் தாயின் விரும்பி அவள் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்களாக விளங்கக்கூடிய 50 காப்பியங்களை எடுத்துக்கொண்டால் காப்பிய சுவை என்ன என்பதை நமது தாய்மொழிக்கு அவை தந்த சீதனங்களாக நாம் கருதி கொள்ளலாம். அப்புறம் பண்டை இலக்கியம், பக்தி இலக்கியம், சமய இலக்கியம் என்று விரிந்து எல்லா தளங்களிலுமே அது தன்னுடைய சிறப்பினை நாள்தோறும் வளர்த்து கொண்டே வந்திருக்கிறது. கால ஓட்டத்தில் நாம் இன்றைக்கு தற்கால இலக்கியத்தில் நிற்கின்றோம். இந்த தற்கால இலக்கியத்தில் கவிதைகள் என்றும், சிறுகதைகள் என்றும், நாவல்கள் என்றும், திறனாய்வுகள் என்றும் இந்த மொழியிலே தொடர்ந்து நிகழ்த்தப்பட்டு கொண்டு வருகின்றன. புதுமைகளை படைப்பதற்காக எண்ணற்ற இளைய உள்ளங்கள் தங்களுடைய படைப்புகளையோடு வந்த வண்ணம் இருக்கின்றார்கள். மரபிலே நாம் வேரூன்றி நிற்கின்றோம். வேர்கள் பழமையானவை என்றாலும் கூட இதில் பூக்கிற பூக்கள் புதுமையாக புதிய நறுமணத்தை சுமந்து கொண்டு அதை சுவாசிக்கிற எல்லாருடைய உள்ளங்களையுமே வசந்த பூங்காங்களாக மாற்றிக்கொண்டு இருக்கின்றன. எந்த மொழி தொடர்ந்து தன்னுடைய வளர்ச்சியை செலுத்தி கொண்டு போகாமல் நிறுத்திவிட்டதோ அந்த மொழி வளராமல் போய் காலப்போக்கில் சிதைந்து போவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. அத்தகைய மொழிகள் உலகிலே சிலவற்றை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அவைகள் புதிய படைப்புகளை தரவில்லை, அதனாலேயே அவைகள் கால ஓட்டத்தில் நிலை பெறாமல் கரைந்து போய்விட்டன என்று அறிகின்றோம். ஆனால் நிலை பெற்றிருக்கக்கூடிய மொழிகளிலே எந்த மொழியானது படைப்புகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறதோ அந்த மொழிக்கு ஊட்டம் நிரம்ப சேர்கிறது. நல்ல மழை பொழிந்து இந்த வளமிக்க பூமி எப்படி குளிர்ச்சி அடைந்து சத்துக்களை சுமந்து கொண்டு நின்றால் அதில் விதைக்கக்கூடிய விதைகள் நன்றாக முளைத்து அப்புறம் அது மேலே வந்து கதிர்கள் விட்டு தானிய மணிகளை சுமந்து கொண்டு இருக்குமோ, அதை போலே நம்முடைய மொழிக்கு படைப்பாளர்களாகிய நாம் கொடுக்கக்கூடிய அந்த படைப்புகள் என்கிற வீரிய விதைகள்தான் அந்த மொழிக்கு தொடர்ந்து செழுமையை சேர்ப்பவைகளாக இருந்து வந்திருக்கிறது. இது காலந்தோறுமே இப்படித்தான் நிகழ்ந்திருக்கிறது என்று நாம் சற்றே சிந்தித்து பார்த்தால் எளிதாக உணர்ந்து கொள்ள முடியும். இந்த வகையிலே மொழிக்கு மேலும் உரம் சேர்ப்பதற்காக பிற மொழி படைப்புகளையும் நம்மவர்கள் படித்து அதனுடைய சிறப்புகளையெல்லாம் மொழி பெயர்த்து இங்கே கொண்டு வருகிறார்கள். அதை போலவே நம்முடைய மொழியில் இருக்கக்கூடிய சிறப்புகளையெல்லாம் மொழி பெயர்த்து நம்முடைய இந்தியாவின் பிற மாநில மொழிகளுக்கும் கொண்டு சேர்க்கிறார்கள். உலக பரப்பளவிற்கும் நம்முடைய தமிழ் மொழியில் எழுந்த படைப்புகள் தொடர்ந்து சென்று கொண்டு இருக்கின்றன என்பது உண்மையிலேயே உள்ள பூரிப்போடு நாம் நினைந்து நினைந்து மகிழத்தக்க ஒன்றாகும். இந்த தாய்மொழியானது நம்முடைய உதிரத்தோடு ஒன்றாக கலந்தது, உணர்வோடு ஒன்றாக பிணைந்தது. தாயின் கருவறையில் குழந்தை இருக்கின்ற பொழுது வெளி உலகத்தின் நடவடிக்கைகளை உணர்வு பூர்வமாக அவைகள் உற்று கவனிக்கின்றன என்று உளவியல் வல்லுநர்கள் குறிக்கின்றார்கள். அந்த குழந்தை 10 மாதத்திற்கு பிறகு இந்த பூமிக்கு வந்து தாயின் மடியில் தவழ்ந்து இந்த காற்றையும் சூரிய வெளிச்சத்தையும் தன்னுடைய மேனியில் பட வைத்து அதோடு இந்த தாய்மொழியாகிய இந்த மொழியை தொடர்ந்து தன்னுடைய செவிகளால் உற்று கேட்டு அப்புறம் அது பேச கற்றுக்கொள்கிறது. தாய்தான் முதல் ஆசிரியனாக அவளுக்கு அமர்கிறாள். அந்த தாயின் வழியாகத்தான் எல்லாமே அந்த குழந்தைக்கு அறிமுகமாகிறது. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று தந்தை அந்த குழந்தையை வழிகாட்டி நல்ல திசையில் அழைத்து கொண்டு செல்லக்கூடியவராக மாறுகிறார். நல்ல குருவிடத்தில் கொண்டு சென்று தன்னுடைய வாரிசை சேர்க்கிறார். அது அந்த குருவிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்கிறது. அப்படியே தொடர்ந்து அது வளர்ந்து தன்னை நிலைப்படுத்தி கொள்ளவும் செய்கிறது. அப்படி அந்த இளம் பிஞ்சின் கைப்பற்றி குருவானவர் ஆசிரியரானவர் எழுதுகிற அந்த எழுத்துக்கள் தாய்மொழியின் எழுத்துக்களாகவே இருக்கின்றன. அப்படித்தான் இது உள்ளத்தில் இரண்டர கலக்கிறது. நம்முடைய நாடி நரம்புகளிலெல்லாம் இரண்டர கலந்து விடுகிறது. இந்த பிறவி முடிந்த பிறகு அடுத்த பிறவி ஒன்று இருந்தாலும் கூட இந்த மொழியிலேயே நான் பிறப்பேன் என்று அந்த உயிர் இந்த மொழியை நேசிப்பதை நாம் எண்ணி பார்க்கிற பொழுது இது பிறவிதோறும் தொடரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த மொழியின் சிறப்பினை நாம் காலந்தோறும் ஊன்றி கவனித்தால் இந்த மொழி கடவுளுக்கு சமமானது. இந்த மொழி கடவுளின் கருணை, கடவுளின் கரங்கள் மொழியாக நமக்குள் இருக்கிறது, அதுவே கருவியாக மாறுகிறது. அந்த கருவிக்கான கர்த்தா இறைவனே. அந்த இறைவன் இந்த மொழி எனும் கருவியை கொண்டு நம்மால் எத்தனையோ சிறந்த காரியங்களையெல்லாம் இந்த உலகத்தில் நிகழ்த்துகின்றான். இதுவரை மாமனிதர்களுடைய வாழ்க்கையையும் சான்றோர்களுடைய வாழ்க்கையையும் ஞானிகளுடைய வாழ்க்கையையும் மகான்களுடைய வாழ்க்கையையும் தேசத் தலைவர்களுடைய வாழ்க்கையையும் நாம் உற்று கவனித்தால் அவர்கள் செய்த சாதனைகளெல்லாம் இந்த சமூகத்திற்காக, இந்த சாமானிய மக்களுக்காக எப்படி பயன்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், அவர்கள் மொழியின் வாயிலாக அதை செய்திருக்கிறார்கள், தங்களுடைய உழைப்பின் வாயிலாக அதை செய்திருக்கிறார்கள். எனவே இந்த மனித உயிருக்கு மிகவும் வேண்டியது எது என்று கேட்டால் தாய்மொழிதான். எனவேதான் தாய்மொழி, தாய்நாடு என்பது நம்முடைய நினைவிலும் கனவிலும் எல்லா இயக்கத்திலும் இரண்டர கலந்து நம்மை வழிநடத்தி செல்கிற ஒப்பற்ற ஒரு அரும்பெரும் சக்தியாக இருக்கிறது. அந்த அரிய சக்தியாகிய இந்த மொழியை நாம் நேசிப்போம். தமிழராகிய நாம் நம்முடைய தாய்மொழியாம் தமிழை தெய்வ மொழியாகவே நேசிக்கின்றோம். அதுதான் நம்மை வழிநடத்தி செல்கிறது, உலகத்திற்கு நம்மை அடையாளமும் காட்டுகிறது. உலக மொழிகளுக்கு நாம் வணக்கங்கள் செய்கின்றோம், நம்முடைய மொழிக்கு நாம் ஆராதனை செய்கின்றோம். அத்தகைய உலக தாய்மொழி தினம் என்கின்ற ஒன்று நினைக்கும்தோறே நம்முடைய உள்ளத்தில் தேனாக இனிக்கிறது. செந்தமிழ் நாடென்னும் போதினிலே என்று பாரதியின் அந்த சத்திய வரிகள் நம்முடைய நினைவுக்கு வருகின்றன. அதைப்போன்றே நம்முடைய தேசத் தலைவர்கள், தெய்வ புலவர்கள், எண்ணற்ற சான்றோர்கள் இந்த மொழியின் வாயிலாக நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அரும்பெரும் செல்வங்கள் எல்லாம் சூரிய வெளிச்சத்தைப் போல, காற்றைப் போலே, மழையைப் போலே இந்த பூமி முழுவதற்கும் பயன்பட வேண்டும் என்கின்ற எண்ணமே நமக்கு உலக தாய்மொழி தினத்தில் ஆழ பதிந்து நம்மை மேலும் மேலும் சிந்திக்க தூண்டுகிறது. உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம்.
தமிழுக்கு அமுதென்று பேர் என்ற தலைப்பில் உரையாற்றியவர் கோவை அரசு கலைக்கல்லூரியின் தமிழ் பேராசிரியர் முனைவர் சூரியகாந்தன் அவர்கள்.